29. பாபிலோனிலிருந்து தூதுவர்கள். வளமிக்க தன் ஆட்சியின் மத்தியில் கொடிய வியாதியால் பீடிக்கப்பட்டான் எசேக்கியா. வியாதிப்பட்டு மரணத்துக்கு ஏதுவாயிருந்தான். மனிதனால் குணப்படுத்த இயலாத அளவிற்கு அவன் நிலை இருந்தது. நீர் உமது வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்தும், நீர் பிழைக்க மாட்டீர், மரித்துப் போவீரென்று கர்த்தர் சொல்லுகிறார் என்ற செய்தியை தீர்க்கதரிசியாகிய ஏசாயா அவனிடம் அறிவித்தபோது எஞ்சியிருந்த கடைசி நம்பிக்கையும் அற்றுப்போனது. ஏசாயா 38:1. சூழ்நிலை முற்றிலும் அந்தகாரமாகத் தோன்றியது. ஆனாலும் இம்மட்டும் தன் அடைக்கலமும் பெலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமாயிருந்தவரை நோக்கி ராஜா விண்ணப்பித்தான். எசேக்கியா தன் முகத்தை சுவர்ப்புறமாக திருப்பிக் கொண்டு கர்த்தரை நோக்கி, ஆ கர்த்தாவே, நான் உமக்கு முன்பாக உண்மையும் மன உத்தமமுமாய் நடந்து உமது பார்வைக்கு நலமானதை செய்தேன் என்பதை நினைத்தருளும் என்று விண்ணப்பம் பண்ணினான். எசேக்கியா மிகவும் அழுதான். 2 Kings 20:2-3. அவபக்தியும் அதைரியமுமான காலகட்டத்தில் தேவராஜ்யத்தின் மேம்பாட்டிற்காக வல்லமையாக பிரயாசப்பட்டவர்களில் தாவீதின் நாட்களுக்குப் பின் எசேக்கியாவுக்கு ஒத்த அரசர்கள் எவருமில்லை. மரணப்படுக்கையில் கிடந்த அந்த மன்னன் உண்மையோடு தன் தேவனை சேவித்திருந்தான். ஏகோவாவே ராஜாதி ராஜா என்பதில் மக்களின் நம்பிக்கை பலப்படும்படி செய்திருந்தான். ஆகவே தாவீதைப் போல இப்போது அவனால் மன்றாட முடிந்தது. என் விண்ணப்பம் உமது சமூகத்தில் வருவதாக, என் கூப்பிடுதலுக்கு உமது செவியை சாய்த்தருளும். என் ஆத்துமா துக்கத்தால் நிறைந்திருக்கிறது, என் ஜீவன் பாதாளத்திற்குச் சமீபமாய் வந்திருக்கிறது. Psalm 82:2-3. கர்த்தராகிய ஆண்டவரே, நீரே என் நோக்கமும் என் சிறுவயது தொடங்கி என் நம்பிக்கையுமாயிருக்கிறீர். உம்மால் ஆதரிக்கப்பட்டேன், என் பலன் ஒடுங்கும்போது என்னை கைவிடாமலும் இரும். தேவனே, எனக்கு தூரமாயிராதேயும், என் தேவனே எனக்கு சகாயம் பண்ண தீவிரியும். இப்பொழுதும் தேவனே, இந்தச் சந்ததிக்கு உமது வல்லமையையும் வரப்போகிற யாவருக்கும் உமது பராக்கிரமத்தையும் நான் அறிவிக்கும் அளவும் என்னை கைவிடீராக. Psalm 71:5-6-9-12. தம்முடைய இரக்கங்களுக்கு முடிவில்லாதவர் தம் தாசனின் ஜபத்தை கேட்டார். Psalm 3:22. ஏசாயா பாதி முற்றத்தை விட்டு அப்புறம் போகிறதற்கு முன்னே கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகி அவர் சொன்னது, நீ திரும்பிப் போய் என் ஜனத்தின் அதிபதியாகிய எசேக்கியாவை நோக்கி, உன் தகப்பனாகிய தாவீதின் தேவனாயிருக்கிற கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன், இதோ நான் உன்னை குணமாக்குவேன். 3ஆம் நாளிலே நீ கர்த்தருடைய ஆலயத்துக்குப் போவாய். உன் நாட்களோடே 15 வருஷங்களை கூட்டுவேன். உன்னையும் இந்த நகரத்தையும் அசீரியா ராஜாவின் கைக்கு தப்புவித்து என் நிமித்தமும் இந்த நகரத்துக்கு ஆதரவாயிருப்பேன் என்று சொல் என்றார். 2 Kings 20:4-6. நம்பிக்கையும் நிச்சயமுமான வார்த்தைகளோடு சந்தோஷமாக திரும்பி வந்தான் தீர்க்கதரிசி. புண்பட்டிருந்த இடத்தில் அத்திப்பழாடையை வைக்குமாறு சொல்லிவிட்டு தேவ இரக்கத்தையும் பாதுகாக்கும் கிருபையையும் குறித்த செய்தியை ராஜாவுக்கு அறிவித்தான் ஏசாயா. மீதியான் தேசத்தில் மோசே செய்தது போல, பரலோக தூதுவரின் பிரசன்னத்தில் கிதியோன் செய்தது போல, தன்னுடைய எஜமான் பரலோகம் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு சற்றுமுன் எலிசா செய்தது போல, அச்செய்தி பரலோகத்திலிருந்துதான் வந்தது என்பதற்கு சில அடையாளங்களை வேண்டினான் எசேக்கியா. கர்த்தர் என்னை குணமாக்குவதற்கும் 3ஆம் நாளிலே நான் கர்த்தருடைய ஆலயத்திற்குப் போவதற்கும் அடையாளம் என்ன என்று அவன் தீர்க்கதரிசியிடம் விசாரித்தான். Kings 20:8. அதற்கு பிரதியுத்தரமாக, கர்த்தர் தாம் சொன்ன வார்த்தையின்படியே செய்வாரென்பதற்கு கர்த்தரால் உனக்கு உண்டாகும் அடையாளமாக சாயை 10 பாகை முன்னிட்டு போக வேண்டுமோ, 10 பாகை பின்னிட்டு திரும்ப வேண்டுமோ என்று கேட்டான் தீர்க்கதரிசி. சாயை 10 பாகை முன்னிட்டு போகிறது லேசான காரியம் என்று சொன்ன எசேக்கியா சாயை 10 பாகை பின்னிட்டு திரும்ப வேண்டுமென்றான். தேவனுடைய நேரடி தலையீட்டால் மாத்திரமே சூரிய கடியாரத்தில் பத்துப்பாகை பின்னிட்டு திரும்பக்கூடியதாயிருந்தது. எசேக்கியாவின் விண்ணப்பத்தை தேவன் கேட்டதற்கு அதுவே அவருக்கு ஓர் அடையாளமாக விளங்கியிருந்தது. அதன்படி ஏசாயா தீர்க்கதரிசி கர்த்தரை நோக்கி கூப்பிடுகையில், அவர் ஆகாசுடைய சூரிய கடியாரத்தில் பாகைக்குப் பாகை முன்போன சாயை பத்துப்பாகை பின்னிட்டு திரும்பும்படி செய்தார். வசனம் 8-11.
தன் முந்தைய பலனை மீண்டும் பெற்றவனாக ஏகோவாவின் இரக்கங்களை கவிதைச் சொற்களாகப் பாராட்டினான் யூதாவின் ராஜா. மீதமானதன் நாட்களை ராஜாதி ராஜாவுக்கு நன்றியோடு சேவை செய்து கழிப்பதாகவும் பொருத்தனை பண்ணினான். தேவன் தன்னை மன உருக்கத்துடன் அணுகினதை நன்றியோடு அவன் உணர்ந்தான். தங்கள் வாழ்நாளை தங்கள் சிருஷ்டிகரின் மகிமைக்காகச் செலவழிக்க விரும்பும் யாவருக்கும் ஊக்கமூட்டுவதாக இருக்கிறது.
நான் என் பூரண ஆயுசின் வருஷங்களுக்குச் சேராமல் பாதாளத்தின் வாசல்களுக்குட்படுவேன் என்று என் நாட்கள் அறுப்புண்கிறபோது சொன்னேன், கர்த்தரை கர்த்தரை, நான் இனி உயிரோடு இருக்கிறவர்களின் தேசத்திலே தரிசிப்பதில்லை, இனி பூலோகக் குடிகளோடே இருந்து மனுஷரை நான் காண்பதில்லை, என் ஆயுசு மேய்ப்பனுடைய கூடாரத்தைப் போல என்னை விட்டுப் பெயர்ந்து போகிறது, நெய்கிறவன் பாவை அறுக்கிறது போல என் ஜீவனை அறுக்கக் கொடுக்கிறேன், என்னை பாவிலிருந்து அறுத்து விடுகிறார், இன்று இரவுக்குள்ளே என்னை முடிவடையப் பண்ணுவீர், விடியற்காலமட்டும் நான் எண்ணமிட்டுக் கொண்டிருந்தேன், அவர் சிங்கம் போல என் எலும்புகளையெல்லாம் நொறுக்குவார், இன்று இரவுக்குள்ளே என்னை முடிவடைய பண்ணுவீர் என்று சொல்லி நமுட்டைப் போலும் தகைவிலான் குருவியைப் போலும் கூவினேன், புறாவைப் போல் புலம்பினேன், என் கண்கள் உயரப் பார்க்கிறதினால் பூத்துப்போயின கர்த்தாவே, ஒடுங்கிப் போகிறேன், என் காரியத்தை மேற்போட்டுக் கொள்ளும் என்றேன். நான் என்ன சொல்லுவேன்? அவர் எனக்கு வாக்கு அருளினார், அந்த பிரகாரமே செய்தார், என் ஆயுசின் வருஷங்களிலெல்லாம் என் ஆத்துமாவின் கசப்பை நினைத்து நடந்து கொள்வேன். ஆண்டவரே, இவைகளினால் மனுஷர் பிழைக்கிறார்கள், இவைகளெல்லாம் என் உயிர்க்கு உயிராயிருக்கிறது, என்னை சொஸ்தப்படவும் பிழைக்கவும் பண்ணினீர், இதோ சமாதானத்துக்கு பதிலாக மகா கசப்பு வந்திருந்தது, தேவரீரோ என் ஆத்துமாவை நேசித்து அழிவின் குழிக்கு விளக்கினீர், என் பாவங்களையெல்லாம் உமது முதுகுக்குப் பின்னாக எரிந்து விட்டீர்,
பாதாளம் உம்மை துதியாது, மரணம் உம்மை போற்றாது, குழியில் இறங்குகிறவர்கள் உம்முடைய சத்தியத்தை தியானிப்பதில்லை, நான் இன்று செய்கிறது போல உயிரோடிருக்கிறவன் உயிரோடிருக்கிறவனே உம்மை துதிப்பான், தகப்பன் பிள்ளைகளுக்கு உமது சத்தியத்தை தெரிவிப்பான், கர்த்தர் என்னை இரட்சிக்க வந்தார், ஆகையால் எங்கள் ஜீவனாளெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்தில் என் கீதவாத்தியங்களை வாசித்துப் பாடுவோம்.
ஏசாயா 38:10-20. இதெக்கேல் மற்றும் ஐப்ராத்தின் பள்ளத்தாக்குகளில் பழமை வாய்ந்த ஓர் இனத்தினர் வசித்து வந்தனர். அச்சமயத்தில் அவர்கள் அசீரியருக்கு கீழ்ப்பட்டிருந்த போதிலும் உலகை ஆட்சி செய்ய அவர்கள் நியமிக்கப்பட்டிருந்தனர். அவர்களில் ஞானவான்கள் வானசாஸ்திரத்தை கற்பதில் மிகுந்த கவனம் செலுத்தினர். சூரிய கடிகாரத்தின் சாயை பத்துப்பாகை பின்னிட்டதை அவர்கள் கண்டபோது மிகுந்த திகைப்படைந்தனர். யூதாவின் ராஜா கேட்டுக்கொண்டபடி ஓர் அடையாளமாக அந்த அற்புதம் நடைபெற்றதென்பதையும், அவருக்கு பரலோகத்தின் தேவன் புதிதாக வாழ்நாட்களை அருளியிருக்கிறார் என்பதையும் அவர்களின் ராஜாவாகிய மெரோதாக் பலாதான் அறிந்தபோது, வியாதியிலிருந்து குணமான எசேக்கியாவுக்கு வாழ்த்துதல் தெரிவிக்கவும், கூடுமாமானால் அந்த மகத்தான அற்புதத்தை செய்ய திராணியுள்ள தேவனைப் பற்றி அதிகம் அறியவும் அவனிடத்தில் ஸ்தானாபதிகளை அனுப்பினான். தூரதேசத்து மன்னனிடமிருந்து வந்த அந்த தூதுவர்களின் சந்திப்பால் ஜீவனுள்ள தேவனை மகிமைப்படுத்த எசேக்கியாவுக்கு ஒரு தரருணம் கிடைத்தது. சகல சிருஷ்டிகளையும் தாங்கி நடத்துகிறவரும் நம்பிக்கையாவும் மறைந்த நிலையில் தன் ஜீவனை காப்பாற்ற தயவு காட்டினவருமான தேவனை குறித்து எத்தனை எளிதாக அவர்களிடம் அவன் சொல்லியிருக்கலாம். கல்தேயாவின் சமவெளிகளிலிருந்து சத்தியத்தை தேடி வந்த அவர்கள் ஜீவனுள்ள தேவனின் ஒப்புயர்வற்ற ஆளுகையைக் காண வழி நடத்தப்பட்டிருந்தால் அக்கணத்தில் எத்தகைய ஒரு மாற்றம் நடைபெற்றிருக்கும்!
ஆனால் எசேக்கியாவின் உள்ளத்திலோ பெருமையும் மாயையும் குடிகொண்டிருந்தது. எத்தகைய பொக்கிஷங்களால் தேவன் தம் மக்களை செல்வந்தராக்கியிருந்தாரோ அவற்றை அந்த மனிதரின் கண்கள் இச்சிக்கும்படி தன் சுயமேன்மையால் விளம்பரப்படுத்தினான்.
தன் பொக்கிஷ சாலையையும் வெள்ளியையும் பொன்னையும் கந்தவர்க்கங்களையும் நல்ல பரிமள தைலத்தையும் தன் ஆயுத சாலை அனைத்தையும் தன் பொக்கிஷ சாலைகளில் உள்ளதெல்லாவற்றையும் அவர்களுக்கு காண்பித்தான். எசேக்கியா தன் அரமனையிலும் தன் ராஜ்யத்தில் எங்கும் அவர்களுக்கு காண்பியாத பொருள் ஒன்றுமில்லை. ஏசாயா 39:2. தேவனை மகிமைப்படுத்துவதற்காக அல்ல, அயல் நாட்டு பிரபுக்களின் கண்களில் தன்னை உயர்த்தி காட்டவே அவன் அப்படி செய்தான். அந்த மனிதர் தங்கள் இருதயங்களில் தேவ பயமோ தேவ அன்போ கொண்டிராத வல்லமையான ஒரு தேசத்தின் பிரதிநிதிகள் என்பதையும், நாட்டின் பொக்கிஷங்கள் சம்பந்தமாக அவர்களை நம்பகமானவர்களாக கருதுவது விவேகமற்றது என்பதையும் அவன் சற்று நிதானிக்கவில்லை. எசேக்கியாவின் நன்றியறிதலுக்கும் பக்திக்கும் ஒரு சோதனையாக ஸ்தானாபதிகளின் சந்திப்பு அமைந்தது. ஆகிலும் பாபிலோன் பிரபுக்களின் ஸ்தானாபதிகள் தேசத்திலே நடந்த அற்புதத்தைக் கேட்க அவனிடத்துக்கு அனுப்பப்பட்ட விஷயத்தில் அவன் இருதயத்தில் உண்டான எல்லாவற்றையும் அறியும்படி அவனை சோதிக்கிறதற்காக தேவன் அவனை கைவிட்டார் என்று வேதாகமம் சொல்கிறது. 2 நாளாகமம் 32:31. இஸ்ரவேலின் தேவனுடைய வல்லமையையும் தயவையும் மன உருக்கத்தையும் குறித்து சாட்சிகர தனக்கு கொடுக்கப்பட்ட வாய்ப்பை எசேக்கியா பயன்படுத்தியிருந்தால், அந்த ஸ்தானாபதிகள் அதனை தங்கள் தேசத்தில் அறிக்கையிட்டபோது அது இருளை ஊடுருவும் வெளிச்சமாக அமைந்திருக்கும். ஆனால் சேனைகளின் தேவனுக்கு மேலாக அவன் தன்னை உயர்த்தினான். அவன் தனக்குச் செய்யப்பட்ட உபகாரத்திற்குத் தக்கதாய் நடவாமல் மனமேட்டிமையானான். 25. அதனால் எத்தனை ஒரு மோசமான விளைவு ஏற்பட இருந்தது! தாங்கள் கண்ட ஐசுவரியங்கள் பற்றிய அறிக்கையோடு ஸ்தானாபதிகள் திரும்பிச் செல்வது பற்றியும், பாபிலோன் மன்னனும் அவனுடைய ஆலோசகரும் எருசலேமின் பொக்கிஷங்களால் தங்கள் நாட்டை வளப்படுத்த திட்டமிடவிருந்தது பற்றியும் ஏசாயாவுக்கு வெளிப்படுத்தப்பட்டது. எசேக்கியா பெரும் பாவம் செய்துவிட்டான். ஆகையால் அவன் மேலும் யூதாவின் மேலும் எருசலேமின் மேலும் கடுங்கோபம் உண்டது. 25. அப்பொழுது ஏசாயா தீர்க்கதரிசி எசேக்கியா ராஜாவினிடத்தில் வந்து, அந்த மனுஷர் என்ன சொன்னார்கள், எங்கே இருந்து உம்மிடத்தில் வந்தார்கள் என்று கேட்டான். அதற்கு ஏசேக்கியா, பாபிலோன் என்னும் தூரதேசத்திலிருந்து என்னிடத்திற்கு வந்தார்கள் என்றான். அப்பொழுது அவன், உம்முடைய வீட்டில் என்னத்தை பார்த்தார்கள் என்று கேட்டான். அதற்கு ஏசேக்கியா, என் வீட்டிலுள்ள எல்லாவற்றையும் பார்த்தார்கள். என் பொக்கிஷங்களில் நான் அவர்களுக்கு காண்பியாத பொருள் ஒன்றுமில்லை என்றான். அப்பொழுது ஏசாயா ஏசேக்கியாவை நோக்கி, சேனைகளுடைய கர்த்தரின் வார்த்தையைக் கேளும். இதோ நாட்கள் வரும், அப்பொழுது உன் வீட்டில் உள்ளதிலும் உன் பிதாக்கள் இந்நாள் வரைக்கும் சேர்த்ததிலும் ஒன்று மீதியாய் வைக்கப்படாமல் எல்லாம் பாபிலோனுக்கு கொண்டு போகப்படும். நீ பெறப்போகிற உன் சந்ததியாகிய உன் குமாரரிலும் சிலர் பாபிலோன் ராஜாவின் அரமனையிலே அரமனை வேலைக்காரராயிருப்பார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றான். அப்பொழுது ஏசேக்கியா ஏசாயாவை நோக்கி, நீர் சொன்ன கர்த்தருடைய வார்த்தை நல்லதுதான் என்று சொல்லி, எந்நாட்களிலாவது சமாதானமும் உண்மையும் இருக்குமே என்றான். ஏசாயா 39:3-8.
செய்த தவற்றுக்காக மன வருத்தம் கொண்டு தன் மனமேட்டிமைய நிமித்தம் அவனும் எருசலேமின் குடிகளும் தங்களை தாழ்த்தினபடியால் கர்த்தருடைய கடுங்கோபம் எசேக்கியாவின் நாட்களிலே அவர்கள் மேல் வரவில்லை. 2 நாளாகமும் 32:26. ஆனால் தீமையின் விதை விதைக்கப்பட்டிருந்தது. ஏற்ற காலத்தில் அது வளர்ந்து தவிப்பையும் பாழ்கடிப்பையும் கொடுக்கும் அறுவடையைத் தர இருந்தது. கடந்த காலத்தவற்றை சரிசெய்து தான் தேவருடைய நாமத்திற்கு கனத்தை ஏறெடுக்க அவன் உறுதியான நோக்கம் கொண்டிருந்ததால், யூதாவினுடைய ராஜாவின் மீதமான நாட்களில் அதிக வளம் கொழிக்க இருந்தது. இருந்தாலும் அவனுடைய விசுவாசம் கடுமையாகச் சோதிக்கப்பட வேண்டியதாயிற்று. மேலும் ஏகோவாவினிடத்தில் முற்றிலும் நம்பிக்கை வைப்பதால் மாத்திரமே தன்னையும் தன் மக்களையும் முற்றிலும் அழித்துப் போட சதியாலோசனை செய்யும் அந்தகார சக்திகளை ஜெயங்கொள்வதற்கான நம்பிக்கையை பெற முடியும் என்பதையும் அவன் கற்றுக்கொள்ள வேண்டியிருந்தது.
ஸ்தானாபதிகளின் சந்திப்பின்போது தன்னுடைய கடடமையில் தவறிய எசேக்கியாவின் வரலாற்றில் நம் அனைவருக்கும் முக்கியமான பாடமுள்ளது. நம்முடைய அனுபவத்தின் மகத்தான அத்தியாயங்கள் குறித்தும், தேவனுடைய இரக்கம் மற்றும் கருணை குறித்தும், இரட்சகரின் ஈடு இணையற்ற அன்பின் ஆழம் குறித்தும் இப்போது நாம் பேசுவதைக் காட்டிலும் அதிகமாக பேச வேண்டியவர் களாயிருக்கிறோம். மனதிலும் இருதயத்திலும் தேவ அன்பு நிறைந்திருக்கும்போது ஆவிக்குரிய வாழ்வின் காரியங்களை பிறருக்கு அறிவிப்பது கடினமாயிராது. மேன்மையான எண்ணங்களும் உயர்வான ஆசைகளும் சுயநலமற்ற நோக்கங்களும் சத்தியம் குறித்த நுணுக்கமான அறிவும் பரிசுத்தத்தையும் பக்தியையும் ஏக்கத்தோடு நாடுதலும் இருதய பொக்கிஷத்தின் தன்மையை வெளிப்படுத்தும் வார்த்தைகளாக வெளிப்படும். நாம் தினமும் யாரோடெல்லாம் சகவாசம் கொள்கிறோமோ அவர்களுக்கு நம் உதவியும் வழிநடத்துதலும் தேவையாயிருக்கின்றன. ஏற்ற காலத்தில் பேசப்பட்ட ஒரு வார்த்தை பசு மரத்தாணி போல் விளங்கத்தக்க ஒரு மனநிலையில் அவர்கள் இருக்கக்கூடும். நாளைய தினத்திற்கு தள்ளி போட்டால் அவர்களை நாம் காணக்கூடாத இடத்திற்கு அந்த ஆத்துமாக்கள் செல்லக்கூடும். நம் சக பிரயாணிகளிடம் நாம் எத்தகைய தாக்கத்தை ஏற்படுத்தி வருகிறோம்? ஒவ்வொரு நாளும் நாம் ஆற்ற வேண்டிய கடமைகள் உண்டு. ஒவ்வொரு நாளும் நம் வார்த்தைகளும் செயல்களும் நம்மோடு சகவாசம் கொள்கிறவர்கள் மேல் தாக்கங்களை ஏற்படுத்துகின்றன. நாம் நம் நடைகளை பத்திரமாக பாதுகாத்துக் கொள்வதும் நம் உதடுகளின் மேல் கவனம் கொள்வதும் எத்தனை அவசியமாயிருக்கிறது! ஒரு கண் அலட்சியமோ விவேகமற்ற ஒரு செயலோ சில பாவ தூண்டல்களின் பேரலைகளோ ஓர் ஆத்துமாவை கீழ்நோக்கிய பாதையில் இழுத்துச் செல்லலாம். மனித உள்ளங்களில் நாம் விதைத்த எண்ணங்களை நம்மால் உய்த்தறிய முடியாது. அவை தீமையானவைகளாக இருக்குமானால் நம்முடைய சக்தியால் தடுத்து நிறுத்த முடியாத தொடர்ச்சியான சூழ்நிலைகளையும் தீமையின் அலைகளையும் நாம் உருவாக்கிவிடக்கூடும். மாறாக நம்முடைய முன்மாதிரியால் மற்றவர்கள் சிறந்த நியதிகளை வளர்த்துக்கொள்ள உதவுவோமானால் நன்மை செய்வதற்கான வல்லமையை நாம் அவர்களுக்கு வழங்குகிறோம். அவர்கள் பங்கிற்கு அவர்களும் அதவர்களும் அதே நன்மையான செல்வாக்கை பிறரிடத்தில் ஏற்படுத்துவார்கள். இப்படியாக நம்மையறியாமல் நாம் ஏற்படுத்தும் செல்வாக்கால் நூற்றுக்கணக்கானோரும் ஆயிரக்கணக்கானோரும் பயனடைவார்கள். கிறிஸ்துவின் மெய் விசுவாசி ஒருவன் தான் யாரோடெல்லாம் பழகுகிறானோ அவர்கள் அனைவரின் நல் நோக்கங்களையும் பிளப்படுத்துகிறான். அவிசுவாசமும் பாவ ஆசையும் கொண்ட உலகிற்கு முன்பாக தேவ கிருபையின் வல்லமையை வெளிப்படுத்துகிறான்.